ஓம் சிவாய நம சைவம் .org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை தொடர்ச்சி. வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்தது 12வதாக பூர்த்தியாக இருக்கக்கூடியது சர்க்கரை, அதாவது வெள்ளம். வெள்ளத்துக்கு தான் சர்க்கரை என்று பெயர். அப்படியா இருக்கக்கூடிய நல்ல ஒரு கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான அந்த வெள்ளத்திலிருந்து அந்த வெள்ள அந்த குளம்னு என்று சொல்வார்கள். அதிலே அந்த வெள்ளத்தினாலே சிவலிங்கமாக பாவித்து பெருமானுக்கு அந்த சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது விரும்பிய இன்பம், நாம் என்ன பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனையானது ஈடேறும் என்று ஆகமம் கூறுகின்றது. இவ்வாறு காரணாகமமானது க்ஷணிகலிங்கம் என்று 12 வகைகளை வகைப்படுத்தி இதனால் என்னென்ன பயன்களை தருகின்றன என்பதை விரிவாக கூறுகின்றன. அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியம், ஏன் ஆகமங்கள் இவ்வாறு புற்றுமண், ஆற்றுமண், புஷ்பம், கூர்ச்சம், சந்தனம், கோமயம், புஷ்பம், சர்க்கரை, இப்படி எல்லா இதிலெல்லாம் க்ஷணிகலிங்கம் பண்ணலான்னு ஏன் ஆகமங்கள் வகுத்துள்ளன என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால், எப்படிப்பட்டேயானும் சிவபூஜையை ஒருவர் செய்து புண்ணியம் அடைந்துவிட வேண்டும், முக்தி அடைந்துவிட வேண்டும் என்று சுவாமி நமக்காக நெகிழ்ந்து வந்து இத்தனை செயல்களையும் அருளி செய்துள்ளார்கள். அதுதான் எப்பாடுபட்டாவது சுவாமி வந்து ரக்ஷாபந்தனத்திலே திரு பிரம்மோற்சவங்களிலே சுவாமி ரக்ஷை கட்டி கொண்டு வருவார். ரக்ஷாபந்தனம் என்று நடக்கும், கையிலே காப்பு கட்டுதல் என்று பெயர். இந்த காப்பினை கட்டி கொண்டு சோமாஸ்கந்தர் 10 நாட்களும் 10 தினங்களிலேயும் உற்சவம் வருவார். அதை அந்த உற்சவ தீபிகை என்ற அந்த நூல் கூறும் பொழுது அதனை எவ்வாறு கூறும் என்றால், எப்பாடுபட்டேனும் இந்த ஆன்மாக்களுக்கு நான் முக்தி பேரை அடித்தே தீருவேன் என்று சுவாமி கங்கணம் கட்டி கொண்டு வருகிறாராம். கங்கணத்தை அதுக்குதான் அப்படிதான் அந்த ரட்சையை வந்து கங்கணம் கட்டி கொண்டு வருவார் என்று பெயர். அப்படி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இப்படி பாசத்தில் கட்டுண்டு இப்படி லௌகீக மயக்கத்திலே அல்லது உலக வாழ்விலே புரண்டு நிற்கின்றனவே என்று சுவாமி கருணை கூர்ந்து ஆகமங்களிலே மிக எளிமையாக எப்பாடுபட்டாவது இவர்கள் இந்த சிவபூஜையை செய்து அந்த சிவபுண்ணியத்தை பெற்று உயிரிட மாற்றார்களோ என்று சுவாமி இப்படியெல்லாம் நமக்கு வந்து தயார்படுத்தி கொடுக்கிறார். எப்படியாவது நீ ஒரு நம்ம ஒரு போற இடத்துல நமக்கு எந்த வசதியுமே இல்லையா, ஒன்னே ஆற்று மண்ணிலே ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை பண்ணலாம். நமக்கு போற இடங்கள்ல ஒரு வசதி இல்லைன்னா ஒரு புஷ்பம், பூஜைக்குரிய புஷ்பம், அந்த பூஜைக்குரிய ஒரு புஷ்பத்தை சிவபெருமானாக பாவித்து அந்த பூஜையை செய்து விடலாம். அதே போல ருத்ராட்சத்துல சிவபூஜையை பாவித்து பூஜை செய்திடலாம். இப்படி சுவாமி எப்படியாவது இந்த ஆன்மாவானது சிவபூஜையை செய்து அந்த சிவபூஜைக்கு உண்டான அந்த பக்குவத்தோடு சுவாமி நம்மளுடைய முக்தி பேற்றைக்கு வந்துவிடாதா இந்த ஆன்மா என்று சுவாமி பெருங்கருணையோடு செய்திருக்கக்கூடிய அந்த கிரியைகள் தான் இந்த க்ஷணிகம். ஆகவே அன்மார்த்த பூஜையில் 2, 1 உடையவர் பூஜை, 2 க்ஷணிக பூஜை என்று பெயர். க்ஷணிகம் என்றால் அப்பொழுதே பூஜித்து பூர்த்தி செய்து கொள்வது. உடையவர் என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த பூஜித்து பெட்டகத்திலே பூஜை பெட்டகத்திலே சுவாமியை எழுந்தருளச் செய்து மீண்டும் ஒவ்வொரு நாளும் அபிஷேகாதிகள் செய்து திரும்ப செய்யக்கூடியது. இதிலே குருநாதரானவர் ஒருவருக்கு க்ஷணிகம், சிஷியனுக்கு க்ஷணிகத்தை தந்துருளாமா அல்லது உடையவரை தந்துருளாமா என்பதை குருநாதர் ஆச்சாரியரே முடிவு செய்யக்கூடியவர். ஆக இந்த க்ஷணிகலிங்கம் அல்லது உடையவர் லிங்கத்தை விசேஷ தீட்சை பெற்றவர் ஒருவர் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நாம் பாவித்தால், மரபு என்பது முதலில் க்ஷணிகலிங்கம் ஒரு வருடமேனும் பூஜித்து பின்பு உடையவர் எடுத்துக்கொள்வது சிறப்பு. இல்லை, ஏன் உடையவர் நேரடியாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்பால் அதுக்கு தடை இல்லை. ஆனால் ஒருவர் க்ஷணிகம் பூஜை செய்து பின்பு அவருடைய பக்குவத்தின் காரணமாக உடையவரை எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு என்று நமது முன்னோர்கள் அல்லது மரபு நெறியாளர்கள் அதனை வகுத்துள்ளார்கள். அந்த வகையிலே க்ஷணிகலிங்கத்தினால் இத்தகைய பயன்கள் எல்லாம் கூறப்பட்டுள்ளன. அதிலே 2வதாக ஆத்மார்த்த பூஜையில் அடுத்ததாக நான் உடையவர் பூஜை எடுத்துக்கொள்கிறேன், உடையவர் அல்லது லிங்கத்திருமணியாகவே எடுத்துக்கொள்கிறேன் என்று விரும்பினால், அந்த உடையவராக இருக்கக்கூடியது எத்தனை வகை என்றால் 6 வகை என்று ஆகமங்கள் கூறுகின்றன. காஜனையும் காரணாகமமானது கூறுகிறது: சைலஜம் ரத்னஜம் செய்வ லோகஜம் தாருஜம் ததா மிருண்மயம் க்ஷணிகம் செய்வ க்ஷத்விதம் லிங்கமுச்சதே என்று 6 விதமான உடையவர் லிங்கங்களை ஆகமங்கள் நமக்கு வகுத்து கூறுகின்றது. 1, சைலஜம். இந்த சைலஜம் என்றால் கல். இப்பொழுது நமது ஆலயங்களிலே சகதியான ஆண்கள், பெண்கள், அலிக்கல் என்று அந்த சப்தங்களை நாடியை வைத்து இந்த கல்லானது சுவாமியை வடிப்பதற்கான ஒரு சரியான அப்படின்பதை நாம் இது பண்ணுவது போல நமது ஆன்மார்த்தலிங்கத்திற்கு அளவு உள்ளது. நமது ஆன்மார்த்தலிங்கமானது எத்தகைய அளவிலே இருக்க வேண்டும் என்று அதற்கு அந்த விரல் கட்டை அளவுக்கு அல்லது அங்குலம் அளவிற்கு பிரமாணமானது உள்ளது. அந்த பிரமாணத்தை ஆச்சாரியர் மூலியமாக அறிந்து ஒன்று கல்லிலேயே நாம் உடையவரை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக ரத்னஜம், ரத்னங்களால் சிவலிங்கத்தை பூஜை செய்வது மிக சிறப்பு உடையோர் பூஜையை. அதுவும் ஆன்மார்த்த லிங்கம் என்றால் அதற்கு அளவு உண்டு என்பதை மனதில் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் மாட்டோம் பிரம்மாண்டமாக நாம் செய்கிறோம் என்று கூறி வீட்டிலேயே செய்யக்கூடிய அந்த லிங்கத்திற்கு பெரிய லிங்கமாக அமைத்து முறைப்படி செய்ய வேண்டியதை, ஏனென்றால் புண்ணியம் செய்வதோடு ஒரு அடிப்படையான விதி என்னவென்றால் புண்ணியம் செய்வதை போடு பாவத்தை செய்யாமல் விலகி இருப்பதே நல்லது, அதுவே கோடி புண்ணியம். அந்த வகையிலே நாம் புண்ணியம் செய்வதாக நினைத்து அந்த ஆன்மார்த்த உடையவர் லிங்கத்தை அந்த பிரமாணங்கள் அந்த அங்குல பிரமாணங்களை கணக்கில் கொள்ளாமல் குருநாதனுடைய அந்த வழிகாட்டுதலை கணக்கில் கொள்ளாமல் பிரம்மாண்டமாக நாம் வடிவமைத்து அந்த பாவத்திற்கான ஒரு நிலையை நாம் அடைந்துவிடக்கூடாது. ஆகவே ஆன்மார்த்த லிங்கம் உடையவர் செய்வதற்காக ரத்தனம் என்ற அந்த ரத்தனங்களாலே செய்யலாம். அந்த ரத்தனங்கள் என்னும் பொழுது இந்த வைடூரியம், இந்திரம், நீலம், மாணிக்கம், மரகதம், புஷ்பராகம் போன்ற எல்லா விதமான ரத்தனங்களிலேயும் லிங்கத்தை ஸ்தாபித்து உடையவராக பூஜிக்கலாம். இப்பொழுது நமது ஆலயங்களிலே கூட பார்த்தோம் என்றால் மரகத லிங்கம் என்று அந்த மரகதத்தாலான லிங்கத்தை வைத்து பூஜை செய்வதை, தியாகராஜருடைய சன்னதியிலே பூஜை செய்வதை, ஸ்படிகலிங்கத்தை பூஜை செய்வதை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். இவையெல்லாம் ரத்னலிங்கம் என்று பெயர். அடுத்தது மூன்றாவதாக லோகஜம் என்று பெயர். லோகஜம் என்றால் தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு இல்லை செம்பு போன்ற இந்த விதமான லோகங்களால் சுவாமியை வந்து பூஜிப்பதற்கு லோகஜலிங்கம் என்று பெயர். இந்த லோகஜலிங்கங்களை வைத்து பூஜை செய்வதால் மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. அடுத்ததாக நாலாவதாக தாருஜம் என்று பெயர். தாருஜம் என்றால் மரம் என்று அர்த்தம். யாகத்திற்கு உண்டான மரமாக இருக்கக்கூடிய அந்த ஆள், அரசு, அத்தி போன்ற இவைகள், அதே போல சந்தனம் போன்ற இந்த விதமான நல்ல விதமான மரங்களை கொண்டு அதிலே லிங்கங்களை வடிவமைத்து அதிலே வந்து ஆன்மார்த்த லிங்கமாக உடையவர் லிங்கமாக பூஜை செய்வது மிக சிறப்பு. அதே போல மிருண்மயம் என்கின்ற புற்றுமண் கொண்டும் லிங்கங்களை பூஜை செய்யலாம். இவ்வாறு க்ஷணிகம், அதாவது ஆறாவதாக க்ஷணிகம், அதுதான் நாம் ஏற்கனவே 12 வகையாக கூறினோம். இவ்வாறு இந்த 6 வகையிலேயும் இந்த உடையவர் பூஜையானது ஏற்றுக்கொள்ளலாம். அதிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த லோகம் என்று சொல்லக்கூடியது, அதாவது தங்கம் வெள்ளி போன்ற அந்த உடையவர் பூஜைகளிலே, உடையவர் பூஜையின் பொழுது தங்கத்திலான அந்த உடையவரை வைத்து பூஜை செய்தால் நமக்கு போகம் மோட்சம் என்ற இரண்டும் கிடைக்கின்றது. புக்தி முக்தி என்ற இரண்டும், நமக்கு புக்தியும் வேண்டும் முக்தியும் வேண்டும். நமக்கு இந்த லௌகீகத்திற்கு தேவையான பொருளாதாரங்களும் வேண்டும், அவ்வுலக வாழ்விற்கான மோட்சமும் வேண்டும். இவை இரண்டுமே நமக்கு தேவை. ஆகவே இந்த தங்கத்தினால் ஆன உடையவரை செய்து லிங்கமாக வைத்து பூஜை செய்யும் பொழுது புக்தி முக்தி போகமோக்ஷமானது கிடைக்கின்றது. தாமரத்தினால் ஆன அந்த லிங்கத்தை வைத்து செய்யும் பொழுது புத்திரவிருத்தி சந்தான பாக்கியமானது கிடைக்கிறது. ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர் தகுந்த ஆச்சாரியரை அடைந்து அவரே சிவபூஜை செய்யலாம், இல்லை ஆச்சாரியருக்கு தாமரத்திலான உடையவர் லிங்கத்தை அவருக்கு வழங்கி அதே முறைப்படி அவர் பூஜை செய்து வரும்பொழுது சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியமானது ஏற்படும். அதே போல வெள்ளியினால் கிடைக்கும் பொழுது செல்வம் நல்ல தனதான்யமானது கிடைக்கின்றது. வெண்கலத்தினால் செய்யும் பொழுது சுகம் நல்ல சௌரியம் சுக போகங்கள் ஏற்படுகின்றன. பித்தளை அந்த பித்தளை லிங்கத்தினால் கிடைக்கும் பொழுது ரோக நிவாரணம் நோய்கள் எல்லாம் நீங்குகின்றன என்று கூறுகின்றன. இப்படி இரும்பு வந்து சத்ருஜயம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இரும்பு வந்து மிகப்பெரிய அளவிற்கு நம்மளுடைய சம்பிரதாயத்திலே கடைபிடிப்பதில்லை. இவ்வாறு இந்த உடையவர் லிங்கம் கடிகலிங்கத்தை பற்றி செய்வ ஆகமங்களானது இவ்வாறு எடுத்து கூறுகின்றன. ஆக இவ்வாறு நம்ம ஆகமங்களுடைய வழிகாட்டியை கூறியுள்ளபடி நாம் அதனை முறையறிந்து அந்த ஆன்மார்த்த பூஜையை மேற்கொள்ள வேண்டும். நமது மறைஞான சம்பந்தர் அருளி செய்த சைவ சமய நெறியானது கூறுகின்றது மிக அழகாக, சிவபூஜை செய்யும் முன் மற்றொன்றும் செய்யேல், சிவபூஜை செய்த பின் செய் அப்படிங்கிறார். இந்த சிவபூஜை செய்வதற்கு முன்பு எந்த விதமான பணியும் செய்யக்கூடாது, முதல்ல சிவபூஜை செய்த பின்பு தான் மற்றவை அனைத்தும் செய்யணும்ன்றார். இந்த சிவபூஜை செய்வதற்கு முன் அருந்தும் உணவே அது புழு மண் குஷ்டம் போன்றவதற்கு சமமானது என்று கூறுகின்றார். ஆக எப்படிப்பட்டேனும் நாம் ஒரு 5-10 நிமிட துளிகளாலாவது அல்லது நமக்கு நேரம் இருந்தால் 30 நிமிட துணிகளாவது இந்த சிவபூஜையை செய்வதற்காக நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் தகுந்த ஆச்சாரியரை அடைந்து. ஆகவே தான் இந்த சிவபூஜையை புண்ணியம், மேலான தவம், மேலான புண்ணியம் என்று ஒவ்வொரு இடங்களிலேயும் நமது அருளாளர்களெல்லாம் அருளி செய்துள்ளார்கள். அதாவது ரெண்டாவது இதில் ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு க்ஷணிகத்திலேயோ சந்தனம், கோமயம், கூர்ச்சம் அல்லது ஆற்றுமண், புற்றுமண் போன்ற அந்த விஷயங்களிலும் சுவாமியானவர் ஆலாகனம் செய்யும் பொழுது சுவாமி அதிலே எழுந்தருளி செய்கின்றாரா என்று நமக்கு ஒரு வினாவானது எழும்பும். சுவாமியானவர் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர். ஏனென்றால் சைவ ஆகமங்களை அருளி செய்தவர் சிவபெருமான். எவ்வாறு பூஜைகளை செய்ய வேண்டும் என்று அவரே அருளி செய்து அந்த விதியின்படி அது நடக்கும் பொழுது, ஒழுகும் பொழுது சுவாமியானவர் அங்கு பிரத்யட்சமாக எழுந்தருளி கண்டிப்பாக எழுந்தருளி செய்வார். அதனை காமிகாகமம் என்ன சொல்கின்றது, ஒரு இதுவாக காஷ்டமத்யே யதா வண்ணீர், ததி மத்தியே யதா கிருதம், புஷ்பமத்யே யதா கந்தம், லிங்கமத்யே சதா சிவகா என்று கூறுகின்றது. காஷ்டமத்யே யதா வண்ணீர், விறகிலே எவ்வாறு நெருப்பு உள்ளதோ அதுபோல, தயிரிலே எவ்வாறு நெய் உள்ளதோ அதுபோல, புஷ்பத்திலே எவ்வாறு கந்தம், கந்தம் என்றால் வாசனை, புஷ்பத்திலே எவ்வாறு வாசனை உள்ளதோ அதுபோல, லிங்கத்திலே சதாசிவமூர்த்தியானவர் அவருக்குரிய அந்த மந்திரங்களை கூறும் பொழுது எழுந்தருளி பிரசன்னமாகின்றார் என்று காமிகாகமமானது கூறுகின்றது. அப்பொழுது நாம் லிங்கத்தை ஸ்தாபித்து அதுக்குண்டான அந்த பீஜங்களையும் அந்த சம்ஹிதா மந்திரங்களையும் கூறும் பொழுது சுவாமி கண்டிப்பாக அந்த புஷ்பத்திலேயோ வெள்ளமாக இருக்கட்டும், சந்திரமாக இருக்கட்டும், ஆற்று மண்ணாக இருக்கட்டும், அல்லது ருத்ராட்சமாக இருக்கட்டும், சுவாமி கண்டிப்பாக இருந்து அருள் புரியக்கூடியவராக இருக்கின்றார் சுவாமி. ஆகவே தான் சிவஞானிகள் பாவனையுற்றது சிவலிங்கம் என்று கூறுவார்கள். சிவஞானிகள் பாவனையுற்றது, நாம் ஏற்கனவே கூறினோம், ஆகமங்கள் மூன்று அடிப்படைகளை கொண்டன. சைவாகமங்கள் ஒன்று மந்திரம், இரண்டு கிரியை, மூன்று பாவனை. மந்திரம் என்பது சுவாமி அருளி செய்தது, கிரியை என்பது முத்திரைகள், பாவனை என்பது நாம் ஒரு சுவாமியினுடைய பாதத்திலே தீர்த்தம் விடுகிறோம் என்றால் இந்த தீர்த்தமானது, இந்த ஜலமானது எம்பெருமான் பரமேஸ்வருடைய திருபாதத்திலேயே சென்று சேர்ந்தது என்று பாவிப்பதற்கு பேர் பாவனை என்று பெயர். இந்த பாவனை என்பதுதான் இங்கே ஒரு மிக மிக முக்கியம். ஆகவேதான் சிவஞானிகள் பாவனையுற்றது சிவலிங்கம் என்பது. அப்போ நாம் இவ்வாறு ஆகம ரீதியாக இந்த மந்திரங்களை கூறி அந்த கணிகமாக இருந்தாலும் சரி, உடையவராக இருந்தாலும் சரி, சுவாமி எப்படி எழுந்தருளுகின்றாராம், அதனை அந்த ஆகம தத்துவம் கூறுகின்றது. காஷ்டமத்தியே யதாவட்டீர், விறகிலே எவ்வாறு நெருப்பு உள்ளதோ, புஷ்பத்திலே எவ்வாறு நறுமணம் உள்ளதோ, தயிரிலே எவ்வாறு நெய் உள்ளதோ, அதே போல லிங்கத்திலே சுவாமியானவர் பிரசன்னமாகின்றார், எழுந்தருளி புரிகின்றார், நமக்கு அருளாசி வருகின்றார் என்று காமிகாகமமானது இதனை கூறுகிறது. இதற்கு அழகாக ஒரு சிறு கருத்து உண்டு. ஞானசம்பந்த பெருமான் தொண்டை மண்டலத்திலே காஞ்சிபுரத்திலே திருமேற்றலி என்று ஒரு ஸ்தலம் உண்டு. அந்த திருமேற்றலி என்பது ஒரு வைணவ ஸ்தலம் என்று புராணமானது கூறுகின்றது. அவர் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய பல்லாக்கிலே. அப்பொழுது அங்குள்ளவர்கள் வந்து இந்த வைணவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணவரை திரைச்சலையிட்டு மறைத்து, இங்கே பெருமான் எழுந்தருளி உள்ளார், வந்து தரிசியுங்கள், உங்களுடைய சிவபெருமான் எழுந்தருளி உள்ளார், வந்து தரிசியுங்கள் என்று கூறும்பொழுது ஞானசம்பந்தர் தமது பல்லாக்கிலிருந்து எழுந்து இறங்கி அங்கே ஆலயத்திலே எழுந்தருளி செய்து அங்கே இருக்கக்கூடிய நாராயணனை சிவரூபமாக பாவிக்கின்றார். சிவரூபமாக பாவிக்க அது சிவலிங்க திருமேனியாகவே காட்சி அருளுகின்றார். ஆக ஞானிகள், சிவஞானிகள் பாவனையுற்றது சிவலிங்கம். சிவஞானியார் சித்தியார் கூடும் கூறும், திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனென்று நினைப்பார்க்கு சிவன் உறைவான் அங்கே என்று நமது அருளந்தி சிவாச்சாரியாருடைய சிவஞான சித்தியாருடைய திருவாக்கும் கூட அதனை எடுத்து கூறுவதை நாம் காணலாம். அதே போல கீர்த்தி திருவருகளில் ஒரு பாடல், மணிவாசக பெருமானுடைய சிவபுராணத்திலே கீர்த்தி திரு அகவல் என்று ஒரு அகவல் உண்டு. அதிலே மொக்கடி அருளிய முழுத்தரல் மேனி சொக்கதாக ஆட்டிய காட்டிய தொன்மையும் என்று ஒரு வாக்கானது வரும். அதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், ஒரு சிவபூஜையில் பற்றுக்கொண்ட ஒரு மிக பாண்டிய மன்னன் சத்திரிய மன்னனாக இருந்தாலும் அவர் சிவபூஜை செய்யாது, ஒருபொழுதும் உணவு அருந்துவதில்லை என்ற நியமங்களை கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த பாண்டிய மன்னனானவர் வனத்திலே வேட்டையாட செல்கின்றார். வேட்டையாடி இருக்கும் பொழுது அவருக்கு அந்த சிவ பூஜைக்கு உண்டான நேரம் ஆனது வருகின்றது. உடனே வனத்திலே எங்காவது சிவலிங்கம் இருந்தால் சிவ பூஜை செய்துவிட்டு நாம் உணவு உட்கொள்ளலாமே என்று பெருமான் பாண்டிய மன்னனானவர் சிவலிங்க திருமேனியை தேடுகின்றார். அவருடைய மந்திரி பிரதானிகள், அமைச்சர்கள், படை வீரர்கள் எல்லாம் சிவலிங்க திருமேனி இங்கு எங்கேனும் இருக்கின்றதா, ஒரு பத்திர புஷ்பத்தை சார்த்திவிட்டு நாம் உணவு உட்கொள்ளலாம், பூஜை ஆன்மீக சிவ பூஜை செய்துவிட்டு உணவு உட்கொள்ளலாம் என்று பாண்டிய மன்னன் என்கின்றார். பார்க்கும் பொழுது அங்கு எங்கொழுதும் சிவலிங்கமே இல்லை. உடனே பாண்டிய மன்னனுடைய அணுக்கராக இருக்கக்கூடிய நல் அமைச்சர், அமைச்சர் எப்படி என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் உள்ள பல காரணங்கள். அந்த நல் அமைச்சரானவர் உடனே மன்னன் பசியான சிவபூஜை செய்யாது, கண்டிப்பாக உணவு அருந்த மாட்டார், இங்கே சிவலிங்கம் எதுவும் இல்லை என்றால் மன்னன் இன்று முழுவதுமே பட்டினியாக இருப்பார் என்று மந்திரி அந்த அமைச்சரானவர் நிதானித்து உடனே தன்னுடைய அந்த தேரிலே, மன்னனுடைய தேரிலே இருக்கக்கூடிய குதிரையினுடைய வாயிலே இந்த முக்கணி தோல் பையானது இருக்கிறது. இந்த குதிரையானது எந்த விதமான மண்ணையோ மற்ற எதைகளையோ சாப்பிடப்படக்கூடாது என்பதற்காக தோல் பை போன்று ஒன்றை கட்டியிருப்பார்கள். அதற்கு பேர் மொக்கணி என்று பெயர். அந்த தோல் பையனை, குதிரை பையிலே இருக்கக்கூடிய அந்த தோல் பையனை கழற்றி அதிலே ஆற்று மண்ணினை அதிலே நிரப்பி அதிலே லிங்கமாக பாவித்து அதன் மேலே புஷ்பங்களை சாத்தி மன்னரிடம், பாண்டிய மன்னரிடம் கூறுகின்றார், மன்னா இங்கே சிவலிங்கம் இருக்கிறது, இந்த சிவபெருமானை வழிபட்டு பூஜை செய்து தாங்கள் உங்கள் நியமத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூற மன்னன் அவ்வாறே அந்த தோல் பையை, அந்த குதிரை வாயில் கட்டியிருந்த அந்த தோல் பையை சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்கின்றார். பூஜை செய்து விட்டு மன்னன் கிளம்பி விடுகின்றார். திருப்பி மந்திரி பிரதானிகள், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய படை வீரர்கள் அந்த தோல் பையை எடுக்க முயலும் பொழுது அதை எடுக்க முடியவில்லை. சுவாமி ஏனால் மன்னன் பாவனையுற்று விட்டான். ஒரு அண்மையான ஒரு சிவபக்தனாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் அதை சிவலிங்கமாகவே பாவித்ததன் காரணமாக அந்த அந்த தோல் பையானது சிவலிங்கமாகவே வேரூன்றி விட்டது. சுவாமி வந்து அங்கு ஆகர்ஷணம் ஸ்தாபனம் ஆகிவிட்டார். அவ்வாறு அதைத்தான் மணிவாசக பெருமான் முக்கணி அருளிய முழுத்தளர்மேனி சொக்கத்ததாக காட்டிய பண்பையும் என்று அருளி செய்கின்றார். இதே போல கன்றாப்பூர் நடித்தறையும் காணாமே என்று ஒரு ஆப் அந்த நடித்தறியாக இருக்கட்டும், அதே போல அந்த ஆப்பு சிவலிங்க ரூபமாக ஆனதாக இருக்கட்டும், இவை எல்லாம் நாம் பாவனையுற்றால் அந்த ஆகம விதிப்படி மந்திரம் கிரியை பாவனை என்கின்ற அந்த பாவனையுற்றால் அங்கே சிவபெருமான் பிரசன்னமாகி அருளி செய்வார் என்பது ஆகம வாக்காகவும் ஆகம சத்தியமாகவும் விளங்குகின்றது. ஆகவே இத்தகைய ஆகம வாக்காக ஆகம சத்தியமாக விளங்கக்கூடிய இந்த சிவபூஜையை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்வது அவசியம். ஏனென்றால் இதற்கு 300 எடுத்துக்காட்டினை நமது பெரிய புராணத்திலே சேக்கிரா பெருமான் கூறுகிறார். அதனை கூறி இங்கே பூர்த்தி செய்து கொள்கிறேன். சண்டேஸ்வர பெருமான் திருவாப்பாடியிலே அந்த அகமங்களில் கூறியுள்ளபடி அந்த ஆற்று மண்ணினால் லிங்கம் செய்து சிவபெருமானை பூஜிக்கின்றார். சண்டேஸ்வர பெருமான் இறந்தோறும் பாலினை சுரிந்து பூஜிக்கின்றார். அப்பர் பெருமான் பாடுவார், தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாபர மணலால் கூப்பி அழைத்து அங்கே ஆவின் பால் கறந்து கொண்டு ஆட்டம் கண்டு பிழைத்ததன் தாதை தாளை பெரும் கொடு மழுவால் வீச குழைத்தது ஓர் அமுதம் ஈந்தார் குறுகை வீரட்டானாரே என்று அந்த சண்டேஸ்வர பெருமானுடைய சிவபூஜையை புகழ்ந்து பேசுவார். அவ்வாறு இந்த அகமங்களில் கூறியுள்ளபடி இந்த கணிகலிங்கங்களே நாம் பூஜை செய்யும் பொழுது சுவாமி எழுந்தருள்வார் என்பதை சேக்கிரார் பெரியபெருமானத்தில் எவ்வாறு இப்போ அகமங்களில் எப்பாறு இந்த லிங்கத்திலே பெருமான் எழுந்தருள்வார் என்று நாம் காமியாமகத்தை கூறினோமோ அதுபோல் பெரியபுராணம் கூறுகின்றது. சண்டேஸ்வர புராண நாயனார் இதிலே மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொறி மஞ்சன மாட்டி ஆள உடையார் தம்முடைய அன்பர் அன்பின் பாலுகந்தாய் மூள அமர்ந்து நயப்பாடு முதர்ந்து பற்று முற்றுச்சூழ் கோலம் அதனில் உள் நிறைந்து. எதனில் உள் நிறைந்து? அந்த ஆற்று மண்ணாளாக சண்டேஸ்வர பெருமான் அந்த ஸ்தாபிக்க அந்த ஆற்று மண்ணினே உள் நிறைந்து குறித்து பூஜை கொள்கின்றார். உள்ளே இருந்து சுவாமி வந்து எப்படி இருக்காருன்னா அந்த பூஜையை கொள்கின்றாராம். ஆனந்தமாக குறித்து பூஜை கொள்கின்றார். அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா சுவாமி அந்த லிங்கத்துக்குள்ள எப்படி உட்கார்ந்துருப்பார். ஏன்னா சுவாமி ஆகமம் சொல்கின்றது சிவபூஜையிலே சுவாமி சுகாசனமாக எழுந்தருளி அருள் புரிவார். சுகாசனமூர்த்தி என்பதே அந்த சிவ வடிவங்களிலே பாருங்கள், சுகாசனம் என்றால் அந்த சிவ வடிவத்தில் இருக்கும். அப்படி சுவாமி வந்து அந்த சுகாசனத்திலே இருந்து அருள் புரிவார் என்று சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த வகையிலே சுவாமி கண்டிப்பாக ஆகம விதிப்படி பூஜை செய்யும் பொழுது சுவாமி எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார். ஆகவே தான் பிரம்மோத்திர காண்டம் என்ன கூறுகின்றது, இது முறையாக வைதிக சைவம் கூறிய ஆகம வழியிலே ஒருவர் பூஜை செய்யும் பொழுது அவருக்கு எல்லா விதமான நற்பயன்களும் கிடைக்கும் என்பதை, உடை தெரிந்திட்ட கல்லீர் பசுமண்ணில் மரத்தில் ஓட்டீர் கிடைத்தவற்று ஒன்று தன்னை என்ன ஆகம கிரியை பேணி, அந்த ஆகமத்தில் கூறியுள்ளபடி அந்த கிரியையை பேணி கடைபிடித்து இறுதி